பிபிலிய தேடல்.
தம் பெயர் கேட்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடல் 23 மூன்றாம் வரிகளின் பிற்பகுதியில் நம் சிந்தனைகளை சென்ற விவிலிய தேடலில் ஆரம்பித்தோம். வாழ்வில் நாம் மேற்கொள்ளும் நேரிய வழி, நீதி வழி ஆகியவை ஜியோமிதி அல்லது வடிவ கணிதத்தில் நாம் படிக்கும் நேர்கோடு அல்ல. வளைந்து நெளிந்து செல்லும் வழிகள் இவை. பல சமயங்களில் சிக்கலான நமது பொறுமையை சோதிக்கும் வழிகள் இவை என்பவைகளை சென்ற விவிலிய தேடலில் நாம் சிந்தித்தோம். இந்த சிக்கலான வாழ்வு பாதையில் இறைவன் நம்மை எவ்விதம் வழி நடத்துகின்றார் என்பதை இன்று சிந்திப்போம்.
வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
அன்புள்ளங்களே, நாம் அனைவரும் குழந்தை பருவத்தை கடந்து வந்தவர்கள். இப்பருவத்தில் நாம் தவழ்ந்து நடந்து வந்த அனுபவங்களை இப்போது சிறிது அசை போடுவோம். பிறந்ததும் ஒவ்வொரு குழந்தையும் வானத்தை பார்த்தபடியே படுத்திருக்கும். சில மாதங்களில் குழந்தை குப்புறப்படுக்கும். அப்போதுதான் தான் பிறந்துள்ள இந்த பூமியையே அந்த குழந்தை பார்க்கும். இன்னும் சில மாதங்களில் இரு கைகளையும் கால்களையும் தரையில் ஊன்றி தன் படுக்கையை விட்டு, தொட்டிலை விட்டு வெளியேறி ஒரு சிறு உலகை சுற்றி வரும். அதற்கு பின் தட்டு தடுமாறி நிற்கும், தன் முதல் அடிகளை எடுத்து வைக்கும். குழந்தைகள் தமது சொந்த முயற்சியில் எடுத்து வைக்கும் முதல் அடிகள் எல்லா குடும்பங்களிலும் பெருமிதமாக கொண்டாடப்படும் திருநாள். குழந்தை எழுந்து நடக்கும்போது தந்தையோ தாயோ அந்த குழந்தைக்கு பின்புறமாயிருந்து குழந்தை நடப்பதை உற்சாகப்படுத்துவார்கள், அல்லது முன்னே நின்று கொண்டு குழந்தையை தங்களிடம் வரச் சொல்வார்கள். அந்த முதல் நாட்களில் குழந்தை கீழே விழுவதற்கு அதிகம் வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை குழந்தைக்கு அளிக்க பயந்து குழந்தையை தரையிலேயே விடாமல் தூக்கி சுமக்கும் பெற்றோர் குழந்தையின் வளர்ச்சியை கெடுத்து விடுவார்கள். விழுந்து எழுந்து பழகினால்தான் குழந்தை தனியே சுதந்திரமாக நடைப்பயில முடியும். இந்த நடைப்பயிற்சிகள் எல்லாமே அன்புள்ளங்களே, குழந்தைக்கு மிகவும் பழக்கப்பட்ட சூழ்நிலையில், அதாவது வீட்டுக்குள்ளேயே நடக்கும் பயிற்சிகள். இதற்கு அடுத்தபடியாக அந்த குழந்தை வெளி உலகில் அடியெடுத்து வைக்கும்போது தந்தையின் அல்லது தாயின் கைகளை பற்றியவாறு குழந்தை நடக்க பழகும். தந்தை அல்லது தாயின் ஒரு விரல் போதும் அந்த குழந்தை நடப்பதற்கு. இன்னும் சில மாதங்களில் அந்த விரலும் தேவைப்படாது. குழந்தைகள் சிறுவர்களாய் அல்லது சிறுமிகளாய் இந்த உலகை வலம் வர துவங்குவார்கள். அன்புள்ளங்களே, இப்போது நாம் கூறிய இவை அனைத்துமே உடலளவில் குழந்தை பெறும் வழி நடத்துதல். நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான வழிநடத்துதல் இன்னும் பிற வழிகளிலும் நமக்கு கிடைத்துள்ளது. பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, வேலை, வாழ்க்கை துணை என்று வாழ்வின் பல்வேறு நிலைகளில், வாழ்வின் பல முக்கிய முடிவுகளில் தாய், தந்தை, ஆசிரியர், உற்றார், நண்பர் என்று பலர் நமக்கு வழிகாட்டியதை இப்போது நினைத்து பார்க்கலாம். பல குடும்பங்களில் இந்த முக்கியமான நேரங்களில் இறைவனின் வழிநடத்துதலையும் நாம் வேண்டுகின்றோம். கடவுள் எந்த வகையில் வழி நடத்துவார்? தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். வாழ்வில் இறைவனின் வழிநடத்துதலை தேடுவோர் பலருக்கு திருப்பாடல் 23 இந்த வரிகள் அறிவுரையாக, ஜபமாக தரப்படும். இதேபோல் நீதிமொழிகள் நூலில் 3:6 சொல்லப்பட்டுள்ள வரிகளும் பயன்படுத்தப்படும்.
நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்துச் செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார்.
செம்மையாக்கப்பட்ட, சீராக்கப்பட்ட, நேராக்கப்பட்ட பாதைகளை குறித்து இறைவாக்கினர் எசையா கூறும் வார்த்தைகள் இவை.
எசையா அதிகாரம் 40. குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள், பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும்.
என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே.
அன்புள்ளங்களே, ஆங்கிலத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு கூற்று உண்டு. God writes straight with crooked lines. அதாவது, கோணல் மாணலான வரிகளிலும் கூட கடவுள் நேராக எழுதுவார் என்பது அதன் பொருள். பாதைகள் நேராக்கப்படும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்ற வார்த்தைகளை கேட்கும்போது நம் மனதில் ஒரு எண்ணம் பிறக்கின்றது. இறைவன் வந்துவிட்டால் எல்லாம் எளிதாகிவிடும் என்ற எண்ணம். பாதைகளை நேராக்க, சீராக்க, சமமாக்க, கோணல் வரிகளிலும் நேராக எழுத கடவுளுக்கு திறமை உண்டு, வலிமை உண்டு, சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் இந்த வல்லமைகளை, திறமைகளைக் கொண்டு நமது வாழ்வு பாதையை நீண்டதொரு நேர்கோடாக மாற்றி வாழ்வில் எப்போதும் நம்மை தூக்கிக் கொண்டே அவர் நடந்தால் நாம் நடக்கும் திறனை இழந்துவிடுவோம். இறைவனின் வழிநடத்துதல் இவ்விதம் இருக்காது அன்பர்களே. நேர்கோடான பாதைகள் ஆபத்தானவை என்பதையும் நாம் அறிய வேண்டும். சாலைகளில் வாகனங்களை ஓட்டிச் செல்வோரை கேட்டு பாருங்கள். ஆங்காங்கே வளைவுகள், திருப்பங்கள் இருப்பது நல்லது, அவசியமும் கூட என்று அவர்கள் சொல்வார்கள். வாகன ஓட்டிகளுக்கு முன் சாலைகள் நீண்டதாய் நேராயிருந்தால் இரண்டு ஆபத்துக்கள் உண்டு. ஒன்று வேகம். நீண்ட நேரான பாதையில், அதிலும் எதிரே எந்தவித வாகனமும் இல்லை என்பதை காணும்போது அளவுக்கு மீறிய வேகம் தலை தூக்கும் ஆபத்து உண்டு. இரண்டாவது ஆபத்து அயர்வு. நீண்ட நெடிய பாதைகளில் வாகனங்களை ஓட்டிச் செல்லும்போது கண் அயர்ந்துவிடும் ஆபத்தும் உண்டு. அன்புள்ளங்களே, வாழ்வு பாதையும் நீண்ட நேர்கோடாக இருந்தால் வேகத்தையும் சலிப்பையும் உண்டாக்கும். இறைவன் நடத்திச் செல்லும் நமது வாழ்வு பாதைகள் வளைந்து நெளிந்து செல்லும் பாதைகள், திருப்பங்கள் நிறைந்த பாதைகள். எதிர்பார்த்த, எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த இந்த பாதைகளில் ஒன்று மட்டும் நிச்சயம். கடவுள் நம்மோடு நடக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார். பாதைகளை நேராக, எளிதாக மாற்றுவதை விட நம் பார்வைகளை இறைவன் தெளிவாக்குகின்றார். திருப்பாடல் 23 மைய கருத்தை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். ஆண்டவர் நமது ஆயனாக இருப்பதால் இம்மண்ணுலகம் ஒரு நொடியில் விண்ணுலகமாய் மாறிவிடாது. நாம் நடக்கும் பாதைகள் எல்லாம் மலர்கள் மட்டும் பூத்துச் சிரிக்கும் பட்டு மெத்தையாய் மாறிவிடாது. இருளும் துயரமும் நிறைந்த இந்த மண்ணுலகில் மலர்களோடு முள்ளும் புதர்களும் உள்ள சிக்கலான பாதையில் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். இதுதான் திருப்பாடல் 23 நமக்கு தரும் நம்பிக்கை. அன்பு நெஞ்சங்களே, வாழ்க்கை பாதையை பற்றி சிந்திக்கும் போது வேறொரு எண்ணமும் மனதில் எழுகின்றது. நமது இந்திய மரபில் நாம் அடிக்கடி பயன்படுத்தும் தலையெழுத்து என்ற எண்ணத்தோடு வாழ்க்கை பாதையை நாம் இணைத்து சிந்திப்பது நமக்கு பயனளிக்கும். நாம் பிறந்த நேரம், நட்சத்திரம், நம்முடைய குலம், குடும்பம் இவைகளையெல்லாம் வைத்து நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது என்பதைத்தான் நம் தலையெழுத்து என்ற எண்ணம் வலியுறுத்துகின்றது. இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் நமது வாழ்க்கை பாதை நாம் நடக்க ஆரம்பிக்கும் முன்பே தெளிவாக வரையப்பட்டுவிட்டது, தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. வேறு வழிகளில் நம்மால் செல்ல முடியாது. இறைவன் அல்லது நமது விதி அல்லது நமது தலையெழுத்து வரைந்துள்ள பாதையில் நாம் அனைவரும் சாவி கொடுக்கப்பட்ட பொம்மைகள் போல நடக்கின்றோம். அன்புள்ளங்களே, தலையெழுத்தோடு தொடர்புள்ள இந்த எண்ணங்கள் எல்லாமே தவறானவை. நம்மை படைத்து தினமும் நம்மை பேணி வளர்த்து வழிநடத்திச் செல்வது இறைவன்தான். ஆனால் அவர் நம்மை வழிநடத்த நமது சம்மதம் தேவை. அன்புள்ளங்களே, ஆயன் ஆடுகள் என்ற மைய கருத்தோடு இந்த திருப்பாடலை நாம் சிந்தித்து வருவதால் அவைகளோடு தொடர்புடைய ஒரு கதை எனக்கு இப்போது நினைவுக்கு வருகின்றது. ஆயன் ஒருவர் தன் கிடையில் ஆடுகளை சேர்த்துவிட்டு உறங்கச் செல்கின்றார். அடுத்த நாள் காலையில் கிடையிலிருந்து ஒரு ஆடு காணவில்லை. வேலியில் உள்ள ஒரு ஓட்டை வழியே அது வெளியே சென்று விடுகின்றது. காணாமல் போன ஆட்டை மிக சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து மீண்டும் கொண்டு வந்து தன் கிடையில் சேர்க்கின்றார். அடுத்த நாளும் அந்த ஆடு காணாமல் போகின்றது. மீண்டும் தேடி கண்டுபிடிக்கின்றார். பலமுறை இவ்வாறு ஆனதால் அவரது நண்பர் ஒருவர் அவருக்கு ஆலோசனை தருகின்றார். அந்த ஆட்டை கட்டிப்போடு, அதே நேரம் அந்த வேலியில் உள்ள ஓட்டையை அடைத்துவிடு, உன் சிரமங்கள் குறையும். இதுதான் நண்பருடைய ஆலோசனை. ஆயன் அவரிடம், வேலியில் உள்ள ஓட்டையை அடைத்தாலோ ஆட்டை கட்டி போட்டாலோ அந்த ஆட்டின் சுதந்திரம் பறிபோய்விடும், அப்படி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கின்றார். அன்புள்ளங்களே, நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு பதில் இது. ஆனால் ஆயனின் இந்த பதில் ஆண்டவனாம் ஆயன் நடந்து கொள்ளும் முறையை தெளிவுபடுத்தும் ஒரு பதில். பாதைகளை அடைத்து வேலிகளை மூடி நம்மை சிறைப்படுத்துவது இறைவனுடைய பணி அல்ல, இறைவனுடைய பாணி அல்ல. நாமாகவே மனமுவந்து உள்ளம் மகிழ்ந்து முழு மன சுதந்திரத்தோடு அவர் காட்டும் பாதையில் செல்வதைத்தான் தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் என்ற வரியில் சொல்கின்றார் திருப்பாடலின் ஆசிரியர். அந்த பாதையில் தட்டு தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் அருகில் வந்து நம்மை எழுப்பிவிட்டு மீண்டும் நம்மை நடக்க தூண்டுபவர் தாயாக தந்தையாக ஆயனாக நம்மை வழிநடத்தும் நமது இறைவன்.
இன்றைய விபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.